hallelujah, 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 hallelujah. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 27-32 வரை. இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெயரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாயிருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெயரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமா இந்த இறை சிந்தனையின் வேளையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தையின்பால் தாகம் கொண்டு இந்த இறை செய்தி நேரத்தில் நீங்கள் நிறைவாய் உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பக்கமாக கொடுக்குறீங்க. அது உங்களுடைய வார்த்தைகள் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்கிற செய்திகளிலிருந்தும் அந்த வார்த்தைகளிலிருந்தும் எங்களுக்கு விளங்குகிறது. மகிழ்ச்சி அடைகிறோம். சில பேர் ரொம்ப கொடூரமாக இந்த வார்த்தையை அன்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த பிரசங்கம் குறைஞ்சாலும் டைம் போட்டெல்லாம் சில பேர் பேசுகிறாங்க. நேற்று நீ வந்து 32 நிமிஷம் பேசுனீங்க, இன்றைக்கி 28 நிமிஷம்தான் நீங்கள் பேசியிருக்கிறீங்க, 4 நிமிஷம் குறைச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவங்க வந்து அவ்வளோ தூரம் மைன்யூட்டாக கால்குலேட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் பூசையை பார்ப்பாங்க, அந்த டயத்தை பார்ப்பாங்க, ஐயோ 1.5 மணி நேரமா, டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. யார் யார் என்னென்ன செய்யணுமோ அதை செய்யலாம், அது அவரவர்களுடைய விருப்பம். ஆனால் வார்த்தையின் மீது வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் தன்னுடைய அபிஷேகமான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதை நம்ம உறுதியாக நம்பலாம். ஒரு சகோதரி கூட ஃப்ரான்ஸில் இருந்து, சகோதரி ஜோஸ்பின், அவங்க எங்களோட பேசினாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு அருமையான செய்தி, பிரதர் பாட பாட எங்களுக்கு இந்த திருப்பாடலெல்லாம் அவ்வளோ நான் வாசிப்போம், அவ்வளோ ஆர்வத்தோடு நாங்கள் அதை படித்ததில்லை, ஆனால் நான் பிரதர் பாட பாட அந்த டியூன் வித்தியாசமாக வரதை பார்க்குற போது அது எங்களுக்குள்ளே ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கிறது. இப்போ நான் அதுக்காகவே நான் வந்து அதை ஆழமாக திருப்பாடலை வாசிக்க நான் வந்து துவங்கியிருக்கிறேன், தேங்க்ஸ் டு பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில வீடுகளில் குழந்தைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, திருப்பாடலெல்லாம் மனப்பாடமாக வாசித்து மனப்பாடம் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. உண்மையாலுமே அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். எல்லா தரப்பில் இருக்கிற பிள்ளைகளையும் இந்த வார்த்தை வந்து தொடுது, வார்த்தை தொடுது, சுகமாக்குது, குடும்பங்களை இணைக்குது. பாருங்கள், அந்த வார்த்தை உயிருள்ளது அப்படிங்கிறத உண்மையாக அந்த வீடுகள் அந்த வார்த்தைக்கான நேரத்தை கொடுக்குற போது அந்த வீடுகளில் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஒரு ஓரமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒரு இடம் வச்சிங்க அப்படின்னா அதில் நீங்கள் ரிசல்ட் பார்க்க முடியாது. எது எதுக்கு நீங்கள் முக்கியமாக இடம், ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு நல்ல எல்இடி டிவி, ஒரு நல்ல ப்ராடாக சொல்லுவோமே, ஒரு 100 இன்ச் போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போலாம் 32 இன்ச்சு, 40 இன்ச்சு, 50 இன்ச்சுலாம் இருக்குது. சரி, 100 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா பெரிய டிவி. நீங்கள் கொண்டு போய் எங்கே வைப்பீங்க அதை? அதை கொண்டு போய் அடுப்பாங்கிறதில் ஒரு மூலையில் வைப்போமா, சமையக்கட்டில், அல்லது எங்கேயாவது வாசப்படியில் கொண்டு போய் வைப்போமா? அதுக்கு அந்த ஹாலில் முக்கியமான இடத்த கொடுக்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சில உலக பொருட்களுக்கு நம்ம முக்கியமான இடம் கொடுக்குறோம். ஓகே, வெரி வெல். ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்கன்னா, அந்த சின்ன ஒரு அழகு சாதனமாக இருந்ததுன்னா அதை எங்கே வைக்கலான்னு நம்ம யோசிக்கிறோம். வீட்டில் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வரோம்னா, இது என்றைக்கு போடணும், எப்படி போடணும் யோசிக்கிறோம். எல்லாத்துக்கும் நம்ம யோசிக்கிறோம். இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு மட்டும் யோசிக்காமல் இருந்தோம்னா, அதனால் விளையப்போகிற விளைவு என்னங்கிறத இன்றைக்கி அறியாத நிலையில் இருக்கிற அந்த வேதனையை தான் நாங்கள் எடுக்க முயற்சிக்கிறோம். இப்போ நம்ம வார்த்தைக்கு அந்த நேரம் கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? நிறைய பேர் கோயிலுக்கு போகிறோம், நம்மளாம் கோயிலுக்கு போகிற கிறிஸ்தவங்க தான். நான் சொல்லுகிறேன், அது உன்னை மீட்பளிக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். உடனே நீங்கள் உடனே ஷாக் ஆகிடக்கூடாது. கோயிலுக்கு போனால் மீட்பு கிடைக்காதா? கோயிலுக்கு மட்டும் போயிட்டு இப்படி வந்துட்டால் மீட்பு கிடைக்காது. கோயிலுக்கு போய் அங்கே என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இந்த வார்த்தையை நம்ம கேட்குறோமா? கோயிலுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 100 பேர் இருக்கிறாங்கன்னா, அதில் 30 பேர் தான் வார்த்தையை கேட்குறாங்க, மீதி 70 பேர் கடமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறோம், அந்த கடமை கிறிஸ்தவத்திலிருந்து நீ வெளியில் வந்துடணும். ஆண்டவருக்கு உகந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். ஆண்டவர்கிட்ட போய் முதன்மையான கட்டளை எதுப்பான்னு கேட்டப்பா ஒருத்தன் கேட்டான். அப்போ ஆண்டவர் அழகாக சொன்னார், உன் முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆற்றலோட உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. இணைச்சட்டம் 6:5 அவர் பைபிளில், பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பல இடத்துல இந்த சட்டத்தை பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இப்போ கடவுளை அன்பு செய்கிறதுனா எப்படி அன்பு செய்கிறது? த டெஃபினிஷன் ஆஃப் காட்ஸ் லவ். நான் இதை அடிக்கடி சொல்லுவது, ஏன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கணும் நம்மளுடைய அன்பு சரியாக தான் இருக்குதான்னு. முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆற்றலோட. இதயம் இருக்கணும், அறிவு இருக்கணும், ஆற்றல் வெளிப்படணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா, இங்கே அறிவு மட்டும் சில பேருக்கு இருக்குது, எல்லாம் க்வெஸ்சன் பண்ணுவாங்க. சர்ச்சை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, திருச்சபையை பற்றி, கடவுளை பற்றி, பைபிளை பற்றி, ஆனால் இதயத்தில் இருக்காது. ஒருத்தர், நான் வந்து எம்ஏ கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருந்தேன், அப்போது பரிட்சை எழுதிக்கிட்டு இருந்தோம். எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டர் வந்து வராரு, அந்த சூப்பர்வைசரோட அந்த சார் வந்து அப்படியே பார்த்துட்டே வராரு ஒவ்வொரு பேப்பராக. ஏன்னா அது வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்ன்றதுனால நிறைய பேர் நிறைய மேஜர் எழுதிட்டு இருப்பாங்க. அவருக்கு ஒரு ஆசை, அப்படி என்ன எல்லோரும் என்னென்ன மேஜர்னு அப்படியே ஒன்று ஒன்றா பேப்பரை பார்த்துட்டே வந்தார். அதில் எங்கள் லைனை பார்த்தாரு, கிறிஸ்டியன் ஸ்டடீஸ்ன்னு போட்டு வந்துச்சு. அவருக்கு என்னன்னு புரியல, அப்படியே உத்து பார்த்தார், எழுதுறதெல்லாம் பார்த்துட்டே வந்தார். எனக்கு பின்னாடி இருக்கிறவர்கிட்ட போய் கேட்டார், ஒரு வயசானவர் எழுதிட்டு இருந்தார், ஒரு மூத்தவர். அவர்கிட்ட போய் கேட்குறாரு, சார் இது எதுக்கு எழுதுறீங்க? ஏன்னா அவர் ஒரு அகாடமிக் ஸ்டடீஸ் வேறு இல்லையா, ஹிஸ்ட்ரி படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், சயின்ஸ் படிக்கலாம், அந்த மாதிரியான படிப்பு வந்து உலகத்துக்குள்ளே ஜெயிக்க வைக்கும், இவங்க என்னமோ கிறிஸ்டியன் ஸ்டடீஸ்ன்னு என்னமோ எழுதிட்டுருக்காங்களே அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறாரு, இது என்ன எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், டு நோ த சர்ச்சை பற்றி படிக்கிறோம் அப்படின்னாரு. எதுக்கு படிக்கிறீங்க இதெல்லாம் அப்படின்னாரு, டு க்வெஸ்சன் த சர்ச் அப்படின்னாரு. பாருங்கள், எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவருடைய இன்டென்ஷனே தப்பாக இருக்குது, டு க்வெஸ்சன் த சர்ச் அப்படின்னாரு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படி தான், ஆண்டவரை கேள்வி கேட்கவும், ஆண்டவருடைய காரியத்தெல்லாம் நம்ம கேள்விக்கு உட்படுத்தி, நம்ம அறிவு நிறையா இருக்குங்கிறத காட்டுறதுக்காகவும் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிற போல தோன்றுகிறது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவன் ஆட்டத்தில் ஆண்டவர் சேர்த்துக்கவே மாட்டார். சின்ன பிள்ளைங்களாம் விளையாடும் போது உப்புக்கு சப்பாண்டின்வாங்க, ஓரமாக இருக்கிறது ஒன்றும் விளையாட தெரியாத சேர்த்துக்குவாங்க, எதுக்குன்னா ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு. நிறைய பேர் அந்த மாதிரி தான், உப்புக்கு சப்பாணியாக தான் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோமோ அப்படிங்கிற நிலை இருக்கிறது. அதனால் நம்ம எல்லாம் மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே வரணும், மையத்துக்குள்ளே வரணும். பெரிஃபரல்லையே நம்ம ஓரமாக இருந்துட்டு நம்ம போயிடக்கூடாது. நம்மளுடைய விளையாட்டை முடிச்சுட்டு ஆண்டவர் கூப்பிட்றார் உள்ள. அதனால தான் அவர் இருகரம் விரித்து கூப்பிட்டுட்டே இருக்கிறார், இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமேன். ஆண்டவர் கூப்பிட்டுட்டே இருக்கார், நீ பாவம் பண்ணிட்டியா, கீழே விழுந்துட்டியா, தவறி போயிட்டியா, பரவாயில்ல வா, நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ வா, ஏற்றுக்கிறேன்னா எப்படி வரணும் நீ? அதுக்கு தான் திருமண ஓமையில் நம்ம சொல்கிறோம், ஒருத்தர் உள்ளே வந்து அரசன் பார்க்குறான், அங்க வந்து திருமண ஆடை இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான். அந்த திருமண ஆடை என்பது எது? ஆண்டவர் விரும்பும் விதமாக ஒருவர் தன்னை அலங்கரித்துக் கொள்வது. அதை தான் நம்ம பிரசங்கத்திலெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். இதுதான் முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆற்றலோட நம்ம அன்பு செய்கிறதனுடைய அடையாளம். ஆகவே உங்களுடைய அன்பை நீங்கள் மீண்டும் மீண்டுமாக பரிசோதித்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு சிறிய கருத்தோடு நம்ம வந்து இந்த நாளுடைய சிந்தனையை உங்களுடைய முன்பாக வைக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நற்செய்தியை வாசிக்கிற போது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெய்கிற உங்களுக்கு கேடு, வெள்ளையடைத்த கல்லறைக்கு ஒப்பானவர்கள், இதை பார்த்த உடனே நம்ம உடனே சொல்லிடுவோம் இதெல்லாம் சாமியார் சிஸ்டர்ஸுக்கு, ஏன்னா அவங்க தான் வெள்ளை வெள்ளையாக போட்டுட்டு வராங்க அப்படின்னு. அப்படி பார்த்திங்கன்னா ஏமாந்துருவீங்க. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் எல்லாருக்கும் சொல்லலாம், நீங்களும் நல்லா ஜம்முன்னு தானே வரீங்க, பட்டு புடவை உடுத்திருக்கிறீங்க, சஃபாரி போட்டிருக்கிறீங்க, பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறீங்க, எல்லாமே ஸ்டைலாக தான் நம்ம வரோம் கோயிலுக்கு. எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடிய வார்த்தை தான், அதனால் இது சாமியார்களுக்கு போல இருக்குது அப்படின்னு விட்டுறாதீங்க. ஆகவே புறம்பே அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்ற, உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அங்கே பாருங்கள், அதில் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள். வெளியே நேர்மையாளருடைய ஆப்போசிட் நிலை என்ன? உள்ளேயோ போலித்தனம் நெறிக்கேடு நிறைந்தவர்களாக இருக்கிறீங்க. இன்றைய நாளில் இந்த 28வது இறைவசனம் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கிறோம். நேர்மையாளராக இருக்கிறதுனுடைய அடையாளம், அதனுடைய எதிர்ப்பதம் போலி தன்மை, நெறிக்கேடு நிறைந்த நிலை. இப்போ இந்த போலி தன்மை, போலியாக இருக்கிறது, நெறிக்கேடு நிறைந்த நிலை அப்படிங்கிறது பல விதத்தமாக அது நம்ம வெளிப்படுத்தலாம், பல விதமாக வெளிப்படுத்தலாம். அதில் ஒரு ஆங்கிள் தான் இன்றைக்கி முதல் வாசகம் நமக்கு ஒரு லிங்க் கொடுக்குது. முதல் வாசகம் ஒரு ஆஸ்பெக்டை பற்றி பேசுது. அது என்ன அப்படின்னா, சோம்பேறித்தனம். பவுலடியார் வந்து அழகாக அந்த டாப்பிக்கை டச் பண்ணுறார். இந்த சோம்பேறிகளாக இருக்கிறது வந்து வெறுக்கிறார், அவர் அருவறுக்கிறார். அப்போ அந்த நீதிமொழிகள் பைபிளில் ஒரு சில உதாரணத்தை நான் காட்டுறேன். நீதிமொழிகள் 6:6 சொல்லுது, சோம்பேறிகளே எறும்பை பாருங்கள், அதன் செயல்களை கவனித்து ஞானமுள்ளவராகுங்கள். நான் ஏற்கனவே ஒரு நாள் எறும்புலாம் கொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். எறும்புலாம் வந்து சடக்குன்னு சாக் பீஸை போட்டு ரவுண்டை போட்டு கொண்டுடக்கூடாது, பாவம் அதுங்க. ஏன்னா அதுங்களுடைய படைப்பு, அதுவும் ஒரு படைப்பினுடைய அடையாளம், அந்த படைப்பு வந்து அதுங்களுடைய என்ன இன்ஸ்டிங்க்டில் இருக்குதோ அதை செய்துங்க. ஒரு இடத்துல நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா அது இன்னொரு வழியாக பிடிச்சி அது இன்னொரு வழியாக அந்த இடத்துக்கு போகும். அது ஒரு நாளும் அது என்ன செய்கிறதில்ல, அசந்து போகிறதில்லை. அது சோம்பேறித்தனமாக இருக்குது. அது தக்க நேரத்தில் மழை வரப்போகுது அப்படின்னா மழை காலத்துக்கு முன்னாடி அது சேமிக்கும். எங்கே உணவு இருக்கோ அது எப்படி தான் கண்டுபிடிக்குதோ தெரியல. கடவுளுடைய வல்லமை பாருங்கள். அது நீங்கள் எங்கே வச்சுருந்தாலும் அங்கே தேடி போய் ஏறிடுவாங்க அவங்க. அப்போனா அவங்கள நம்ம என்ன கொள்றதுக்கு எந்த அதிகாரம் இல்லை, நமக்கு கிடையாது. அதனால தான் சொல்லுகிறோம், இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். நீதிமொழிகள் 6:9 சோம்பேறிகளை எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள், தூக்கத்திலிருந்து எப்போது எழுந்திருப்பீர்கள். தூங்கிக்கிட்டே இருக்கிற சோம்பேறிகளுக்கு இந்த செய்தி. நீதிமொழிகள் 15:19 சொல்லுது, சோம்பேறிக்கு எவ்வழியும் முள் நிறைந்த வழியே, சுறுசுறுப்பானவர்கள் செல்லும் பாதையோ நெடுஞ்சாலையாக இருக்கும். சோம்பேறியாக இருக்கிறவனுக்கு வழியே தெரியாது, எங்கிட்டு போனாலும் எனக்கு எங்கே போனாலும் முட்டுது சாமி, நீ வல்லமையாக முழங்கால் போட்டு ஜெபிங்கன்னு நம்மக்கிட்ட ஜெபிக்க சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு வழி கிடைக்கலையா, உன்னுடைய அறிவை பயன்படுத்தணும், ஆற்றலை பயன்படுத்தணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லா சூழல்களையும் நம்ம உடுத்து பார்க்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்ச்சியோட அமரணும். சீராக்கி ஞானம் 22:1 சொல்லுது, சோம்பேறிகள் மாசுபடிந்த கல் போன்றவர்கள், அவர்களது இழிவு கண்டு எல்லோரும் எள்ளி நகையாடுவர். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து நம்ம வார்த்தைகளை எல்லாம் ஆழமாக உழுது பாருங்கள். சோம்பேறிகளை பற்றி இவ்வளோ விஷயம் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது நம்ம எடுக்கல. சீராக்கு ஞானம் 22:2 சொல்லுது, சோம்பேறிகள் குப்பை மேட்டுக்கு ஒப்பானவர்கள், அதை தொடுவோர் அனைவரும் கையை உதறி தட்டி விடுவர். சோம்பேறியாக இருக்கிறவனை கொண்டு இப்போ வச்சு ஏதாவது வேலை செய்யணும்னு நினச்சா அவனை விட்டுட்டு ஐயையே இது தெரியாமல் கூப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருவோம், அவனை விட்டு வெளியில் வர தான் பார்ப்போம். அப்போ அந்த சோம்பேறித்தனத்தினுடைய ஆழத்தை குறித்து இன்றைய நாளில் நம்ம சிந்திக்கிறோம். இதெல்லாம் சிந்திக்கும் போது உடனே நம்ம சொல்லிடக்கூடாது, உன்னைய பற்றி தான் வீட்டில் உடனே சாமி நல்லா சொன்னீங்க, சாமி வீட்டுக்காரரை பற்றி நல்லா சொன்னீங்க அப்படின்னு, சாமி நல்லா உரைக்கிற மாதிரி என் பொண்டாட்டிக்கு சொன்னீங்க அப்படின்னு நம்ம உடனே என்ன செய்யக்கூடாது, இதை அடுத்தவங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. முதல்ல நமக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும், அது சரியா, இது எனக்கு உகந்ததா, இந்த வார்த்தை நான் சோம்பேறியாக இருக்கிறேன்னா இருக்கிறேன் அப்படின்னா மாற்றுறதுக்கான வழியை தேடுறோம். இல்லை ஐ எம் ஓகே, ஐ எம் நாட் லைக் தேட் அப்படின்னா வெரி வெல், தேங்க் த லார்ட், கடவுளை நன்றி செலுத்திட்டு நம்ம இன்னும் அதிகம் ஆண்டவருக்குள்ளே கடந்து செல்ல முயற்சிக்கணும். மத்தேயு நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், 25வது அதிகாரத்தில் 24வது இறைவசனத்தில் பார்க்குறோம் பாருங்கள். ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவனை பற்றி பேசப்பட்டிருக்கிற அந்த ஒரு தாளந்து பெற்றுக்கொண்டவன் என்ன செய்கிறான், இந்த சோம்பேறிகள் என்ன செய்வாங்கன்னா சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இல்லை அதாவது நான் வந்து போனேன் அது வந்து அப்படின்னு ஒரு ஒரு சாக்கு, எதை செய்தாலும் ஒரு அவங்க வந்து ஒரு இது வச்சுருப்பாங்க. உங்களோட ஸ்ரீலங்கா நாட்களுக்கு சாட்டுன்னு சொல்லுவாங்க, சாட்டு சொல்லுதல். இது நம்ம சாக்கு போக்குன்னு நம்ம தமிழில் நம்ம பக்கம் சொல்லுவாங்க. அப்போ மொத்தத்தில் என்னென்னா சம்மந்தமே இல்லாத ஒரு காரணத்தை சொல்லுவாங்கன்னு அர்த்தம். தான் ஏன் தோத்தாங்க, தான் ஏன் ஜெயிக்க முடியல, பிள்ளைங்க வந்து சாக்கு போக்கு சொல்லுவாங்க. பிள்ளை ஏன் பாடத்தில் பெயிலாக போயிடும், ஒழுங்காக படிக்கலை நம்ம, அந்த டீச்சர் என் மேலே ஒரு கண்ணு வச்சிருச்சுமா அப்படின்னு. அம்மாவளும் பாவம், அப்பாவெல்லாம் நம்ப மாட்டாங்க. இந்த அம்மாவெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே பிள்ளை சொல்கிறத நம்பிடுவாங்க. அந்த டீச்சரை வந்து என்னன்னு பாங்க, ஒழுங்காக உட்காந்து படிடான்னு சொல்லணும் நம்ம. அதனால் டீச்சரெல்லாம் குறை சொல்லக்கூடாது. பிள்ளைகள் அப்படி சாக்கு சொல்லுவாங்க, பெரியவங்க சாக்கு சொல்லுவாங்க. அது சோம்பேறித்தனத்தினுடைய வெளிப்பாடு. அதுதான் பாருங்கள், ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை எவ்வளோ சாக்கு சொல்கிறான் பாருங்கள். புகழ்கிறான், வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி புகழ்கிறான். புகழ்ந்துட்டு, நீ தூவாத இடத்தில் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன், உமக்கு அஞ்சியதால் நான் பயந்துட்டேன் உங்களை நினச்சி, அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும் உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர் சோம்பேறியே, பார்த்தீங்களா எப்படி நல்ல ஒரு வார்த்தை அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்களேன், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, கடினமான வார்த்தைகள் பாருங்கள். இதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்ல போகிறாரு, சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்வேன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா, அப்போ நீ என்ன செஞ்சுருக்கணும், வட்டி கடையிலையாவது போய் இதை கொடுத்துருக்கணும். நீ சோம்பேறி, வீட்டில் படுத்து கிடந்துட்டு நீ கதை சொல்கிறியா என்கிட்ட பாருங்கள். இன்றைக்கி கடவுள் நம்மகிட்ட இந்த கதையை சொல்லியிருக்கிறார்னா அவர் இப்படி தான் இருக்க போகிறாரு, நம்மகிட்ட கேள்வி கேட்க போகிறாரு. அப்போ நம்ம கேள்வியை என்ன செய்யணும், நம்மளுடைய செயலை மாற்றி ஆண்டவர் இப்படி கேட்டால் நம்மளை பார்த்து கேட்காதபடி நம்ம வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ உள்ளே வரும்போதே நன்று நன்று நல்ல ஊழியனேன்னு சொன்னார்னா யூ ஆர் ரியலி பாஸ். அப்போ யோசிக்கணும், நம்மளுடைய செயல் இப்படி இருக்கிறதா, தாளந்துகளை எல்லாம் கீழே வச்சுட்டு, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கீழே வச்சுட்டு நம்ம பேசாட்டு ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியல படுத்திருக்க கூடாது. ஆண்டவர் நமக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்கிறார், எல்லாருக்கும் அவரவருக்குரிய திறமையை கொடுத்துருக்கிறார், அந்த திறமைகளை நம்ம பயன்படுத்தணும். அடுத்தவர்கள் ஏதாவது உதவி செய்வாங்களான்னு நம்ம பிச்சைக்காரர்களைப் போல இருந்து விடக்கூடாது. உதவி வரும், ஆண்டவரை நோக்கி உன் கண்களை உயர்த்தணும். உதவி வரும் கண்மலை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்று நம்புகிற பிள்ளைகள் தங்களால் முடிந்த உதவியை செய்வாங்க. சாதாரண ஒரு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் கதை சொல்லுவோம், ஒரு மூன்று பேர் மாட்டு வண்டியில் ஒரு பிஸ்னஸ் தொழில் செய்வதற்காக போகிறாங்க. அப்போ ஒரு ஆத்தை கடக்கிற போது அந்த மூணு வண்டியும் சேத்துல மாட்டிக்குச்சு. முதல் வண்டிக்காரன் என்ன பண்ணான், தன் பலம் அவன் பலத்தை நம்பினவன், அவன் பலம் கொண்ட மட்டும் அவன் என்ன பண்ணான், வண்டியை மாட்டை அடித்தான், போட்டு வண்டியை நவுத்துனான், ஒன்றும் நடக்கலை. இரண்டாவது பக்தி உள்ளவன், கடவுளை நம்புகிறவன், பயபக்தியாக இருப்பான், அவன் ஓரமாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்து கையை கும்பிட்டு மண்டாட ஆரம்பிச்சிட்டான், ஆண்டவரே கடவுளே என் தொழிலை நம்பி தான் நான் இருக்கிறேன், என்னைய காப்பாற்றுங்க அப்படின்னு. மூணாவது ஒருத்தன் நம்பிக்கையும் இதை பக்தியும் நம்பிக்கையும் நிறைந்தவன், தன்னம்பிக்கை நிறைந்தவன், அவன் தான் என்ன செய்கிறான், ஆண்டவரே எனக்கு பலம் தந்திருக்கிறீங்க, உங்களுடைய பலத்தை எனக்கு சேர்த்து கொடுங்க, நான் வந்து இந்த வண்டியை இப்படியாய் முயற்சி செய்ய போகிறேன், எனக்கு அறிவை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர் இடத்துல ஜெபித்தான். ஜெபிச்சுட்டு அவன் வேலை செய்தான். ஒருத்தன் கடவுளை நம்பாமல் வேலை செய்தான், ஒருத்தன் கடவுளை மட்டும் நம்பிக்கிட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறான், ஒருத்தன் கடவுளை நம்பி செயல்பட்டான். பாருங்கள், அங்கே கடவுள் உதவி செய்கிறார், அவனுடைய வண்டி கரையேறியது. அதே போல தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் கரையேறணும்னா சும்மா உட்காந்துக்கிட்டு எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஃபைன், கடவுள் பார்த்துப்பார், கடவுள் பார்த்துப்பார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஐம் சாரி டு சே, ஐம் நாட், நான் எல்லாரையும் நான் சொல்லலை, நல்ல ஊழியர்கள் இருக்கிறாங்க, நான் ஊழியர்களை பற்றி பேசுகிறேன். சில பேர் வீட்டில் வேலை இல்லைன்னாக்க என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னா பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ண வந்துடுறாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் வேலை ரொம்ப கம்மியாக போயிடுச்சு, அவங்க என்ன அவங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதெல்லாம் பேசுகிறாங்க, ஸ்டேஜிலலாம் ஏறிட்டாங்கனாக்க அவங்களுக்கு கிடைச்ச இதெல்லாம் பேசுவாங்க. எங்களுக்கு ஒரு பிரசங்கியார் இங்கே வந்தார், அவர் கடவுளுடைய வார்த்தையை உடச்சி சொல்லுவார்னு நான் பார்த்தா அவர் ஏறி நின்றுக்கிட்டு எல்லா ஊழியர்களெல்லாம் தாக்கிக்கிட்டு இருக்கிறாரு அங்கே நின்றுட்டு. அவர் பாட்டு இப்படி சரியில்லை, இவர் பேசினது இப்படி சரியில்லை. அப்புறம் நான் சாப்பிடும்போது நான் சொல்கிறேன், அவர் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேங்கிறார். இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஊழியம் என்பது பிழைப்புக்கான காரியமாக மாறிடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் சரியாக யோசிக்கணும். இது ஒரு சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளமாக இருந்துடக்கூடாது. சில பேர் கடவுளுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறது, பாவநிலை வெளியில் தெரியக்கூடாது, தங்களுடைய சோம்பேறித்தனம் வெளியில் தெரியக்கூடாது, அதனால் நான் ஒரு ஊழியக்காரன். ஏன்னா நாலு பூரா தூங்கலாம், சாயந்தரம் ஒரு மணி நேரம் ப்ரேயர் இருக்கும், அதனால் நாலு பூரா தூங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு உண்டு குடித்து மகிழ்ந்து சாயந்தரம் போய் எங்கேயாவது ப்ரேயர் பண்ணிவிட்டு டிமாண்ட் பண்ணுறது, இவ்வளோ காசு கொடுக்கலன்னா நான் வந்து ஜெபம் பண்ண மாட்டேன். ஆண்டவருடைய பேரால் சபிக்கிறாங்க சில ஊழியர்கள் காசு கொடுக்கலன்னா. தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு அருவறுப்பான செயல் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருக்கு அருவறுப்பான செயலாக இருக்கிற காரியத்தை எது என்பதை அறிந்து செயல்படும் எல்லாருக்குமே. எதற்காக இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த இடத்துலன்னா, சோம்பேறித்தனத்தினுடைய வெளிப்பாடுகள் உலகத்தாரிடத்தில் இருக்கிறது மட்டுமில்லை, இந்த இடத்துல இருக்கிறவங்ககிட்ட இருக்குது, குருக்கள்கிட்டையும் இருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறோம், நம்ம வெறும் பூசை வச்சுட்டு எனக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஒரு குருவானவர் சோம்பேறித்தனமாக இருக்கிறாருன்னா அங்கே தான் எல்லாமே தீமை ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்லுகிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம சுதாரிப்பாக இருக்கணும். பிறர் வேலையில் தலையிடுபவராக இருக்கிறாங்க. 2 தெசலோனிக்கர் 3:11 சொல்லுது, உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித்திருந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இப்போ பிறருடைய காரியத்தில் யார் போய் மூக்கு நுழைச்சா அங்கே என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க வீட்டு எட்டி திறந்துருந்தால் எட்டி பார்க்காம நம்மளால் போக முடியாது. இது நம்மளுடைய ஒரு குணாதிசயமாக மாறி போயிடுச்சு. அதான் சொல்லுவாங்க, இட்ஸ் நாட் அ குட் மேனர். இந்த மேனரிசத்தை பற்றி சொல்லும்போது, அடுத்தவங்க வீடு திறந்துருந்தால் நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க வீட்டுக்குள்ளே ப்ரைவசியோடு அவங்க இருக்கிறாங்க, நம்ம போய் அங்கே எட்டி பார்க்கக்கூடாது. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படி நடந்து போகும்போதே கண் அப்படியே ஓடும். கோயிலில் பிரசங்க வச்சுட்டே இருப்போம், பிரசங்க வச்சுட்டே இருக்கும்போது யாராவது அப்படி போயிடக்கூடாது. எல்லோரும் இப்படி தான் இருக்கும் தலை, ஆனால் கண் மட்டும் அப்படியே போகும் அவங்க போய் முடிகிற வரைக்கும். இதுதான் நம்மளுடைய இயல்பு. அது எவ்வளோ தூரத்துக்கு கடந்து போயிருக்குன்னா, அடுத்தவங்களை பற்றி நம்ம யோசிக்கிறது, அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போய் நம்ம பூந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறது. ஏன்னா நமக்கு இதுதான் அடிப்படை விஷயமே, சோம்பேறித்தனம். இதுதான் வேறு. இந்த வேரை நம்ம தேடி பார்க்காம நம்ம என்ன செய்கிறோம், சும்மா உட்காந்துருக்கோம். அதனால் என்ன செய்கிறது, யாராவது பார்க்கலாம், அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு. ஆகவே இந்த பார்க்குறது என்ன ஆகும், உள்ளே போய் ரிஜிஸ்டர் ஆகி அது வார்த்தையாக வெளியில் வரும். அதுதான் பாருங்கள் தகாதவற்றை பேசுறது. 1 தீமோத்தேயு 5:13 சொல்லப்பட்டிருக்கிறது, வீடு வீடாய் சுற்றித் திரிந்து சோம்பேறிகளாக இருக்க கற்றுக்கொள்வார்கள். சோம்பேறிகளாக இருப்பது மட்டுமன்றி தகாதவற்றை பேசி வம்பளக்கிறவர்களாகவும், வம்பை வந்து விலைக்கு வாங்குறவங்கவங்க, பிறர் அலுவல்களில் தலையிடுகிறவர்களாகவும் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பிசாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு நல்லா போயிட்டு இருப்பாங்க, போராடிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையாலும் அவர்கள் பாருங்கன்னா இவங்க பின்னாடி அதாவது உன்னை நான் பார்க்குறப்போ அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா ஏதாவது குண்டை போட்டுருவாங்க, நல்லா ஓடிக்கிட்டு இருக்க வண்டி நின்றுடும். இது என்ன, அடுத்தவர்களை ரேஸில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, மோட்டர் பைக் ரேஸில் எல்லாம் பறந்துக்கிட்டு போகும்போது தப்பாக ஒருத்தன் வந்து ஏறிட்டான்னா முடிஞ்சிச்சு கதை, பக்கத்தில் நல்லா போயிட்டு இருக்கணும்னு அடிச்சு தள்ளிடுவான். இது அதே போல் தான், நல்லா ஓடுறவங்க கூட ஒரு வேளை இவங்கள்ட்ட சிக்கிடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், ஜெபிக்கிறோம், நான் நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்கேன், வை ஷுட் ஐ பிலீவ் இன் காட் அப்படின்னு நினைக்காத. அடுத்து மோசமாக வரவன் நம்ம மேலே மோதிட்டான்னா நம்மளும் விழுந்துருவோம். ஆகவே இந்த மாதிரியான செயல்பாடுகள் யார் இடத்துலையாவது இருந்துச்சுன்னா தயவு செய்து நம்ம வாயை மூடணும். அதான் நான் ஏற்கனவே நான் ஒரு முறை சொல்லிட்டேன், நீங்கள் அடுத்தவர்களையெல்லாம் பற்றி பேசிட்டு எவ்ரி திங் இஸ் ஃபைன் என்று மட்டும் சொல்லிடக்கூடாது. நீங்கள் எதெல்லாம் அடுத்தவர்களை பற்றி பேசுகிறீங்களோ அது உன் வீட்டுக்குள்ளே நடக்க போதுன்னு அர்த்தம். யூ வெயிட் அண்ட் சி. நீ அடுத்தவர்களை வந்து எந்த காரியத்தினால நீங்கள் வந்து காயப்படுத்துறீங்க, எது வந்து உறுதியற்ற நிலை தெரியாது, உறுதியாக தெரியாது, உறுதியில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இப்படித்தான் இருக்கக்கூடும் அப்படின்னு நீயா ஒரு அசம்ஷன் எடுத்துட்டு நீங்கள் அந்த காரியத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணி நீங்கள் அதை வச்சு யோசித்து நம்ம என்ன செய்கிறோம், நன்மை செய்வதாகவே நினைத்து கொண்டு கூட இதை செய்து விடலாம். ஆனால் அந்த காரியத்தினுடைய பின் விளைவுகள் உங்கள் தலையில் தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், அது அதாவது நம்ம ஒரு நபருக்கு கண்டிப்பாக கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, ஓகே திஸ் இஸ் ராங், அவர் தவறு செய்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சால் ப்ளீஸ் பி ஃப்ராங்க் டு கோ அண்ட் டெல் ஹிம் ப்ரைவேட்டாக போய் சொல்கிறதுக்கு நீங்கள் தைரியமாக இருக்கலாம், சொல்லலாம், அதில் தவறு இல்லை. அதுக்காக பார்க்குறதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு போங்கன்னு இல்லை, அது சமூகத்தை பாதிக்கிற அல்லது அந்த குடும்பத்தை பாதிக்கிற ஒரு அடையாளமாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் இல்லாதவற்றை பேசுவது சோம்பேறிகளுடைய ஒரு செயல்பாட்டினுடைய அடையாளமாய் மாறி போயிருக்கிற. அதனால தான் பவுலடியார் சொல்கிறாரு 1 தெசலோனிக்கர் 5:14 அன்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே, சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள். சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள். வீட்டில் பிள்ளைங்க சோம்பேறிகளாக இருப்பாங்க. குட்டி பிள்ளைங்கள்லாம் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த திருப்பலியை எத்தனை பேர் காலையில் எந்திரிச்ச உடனேயும் நேராக உங்களுடைய ஃபஸ்ட்டு அலுவல் என்ன? தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலை நமக்கு என்ன? நேராக போய் நம்ம டாய்லெட்டுக்குள்ளே தான் போகணும். நம்ம ஃபஸ்ட்டு வேலைகளெல்லாம் முடிக்கணும். ஃபேஸ் வாஷ் பண்ணணும், ப்ரெஷ் பண்ணணும், டாய்லெட் வேலைகளை முடிக்கணும். இதெல்லாம் அடிப்படையான வேலைகள். ஆனால் சில நம்ம நிறைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னா, குத்துக்கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. காப்பி போட்டுட்டு காப்பியை கொண்டு வந்து அம்மா மூக்கில் வச்சு அந்த வாசம் கிடைச்சா தான் சில பேர் எந்திரிப்பான். காப்பியை மடக்கு மடக்கு மடக்குன்னு வாய்க்கூட கழுவாமல் குடிச்சிட்டு அப்புறம் திருப்பி போத்திக்கிட்டு தூங்குறது. இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக குட்டி பிள்ளைங்க இருந்தீங்கன்னா பிசாசு தான் உன் பக்கத்தில் வந்து நிற்கும். காவல் தூதர்களை கடவுள் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காவல் தூதர்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த காவல் தூதர்கள் நம்ம பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுப்பாங்க, நல்லது எது, இதை செய், இதை செய்யின்னு. எந்த குழந்தைங்க அந்த காவல் தூதர் பேசுகிறத கேட்குறீங்களோ அவங்களோட தான் காவல் தூதர் மகிழ்ச்சியாக பயணிப்பாங்க. நீ காவல் தூதர் சொல்கிறத கேட்காம பிசாசு சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் சோம்பேறித்தனத்துக்குள்ளே போகிறீங்க. பிசாசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், பிள்ளைகள் அப்பா அம்மா என்ன செய்யணும்னா பிள்ளைகளை கடிஞ்சு கொள்ளக்கூடாது. காலையில் எழுப்பும்போது எரும மாடை எந்திரிக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம திட்டக்கூடாது. பிள்ளைகளை வந்து காலையிலேயே நீங்கள் வசைபாடக்கூடாது. என்ன செய்யணும்னா, நல்ல மூடில் பிள்ளைகள் இருக்கும்போது சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள், மனத்தளர்ச்சியுற்றவர்களுக்கு ஊக்கம் ஊட்டுங்கள், வலுவற்றவர்களுக்கு உதவுங்கள், எல்லோரோடும் பொறுமையாயிருங்கள். இதை நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்மளுடைய சபைகளில் ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்மளுடைய சர்ச்சஸில் பார்ப்போம் யார் ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறா, அவங்களோட நம்ம பேசணும். இன்றைக்கி எல்லாம் நச்செய்தி எடுக்கிறதுனா நச்செய்தி எடுத்துகிட்டு எல்லோரும் பத்து பேரை கூட்டி வச்சுக்கிட்டு வீடுகளில் மொட்டை மாடியில் பிரசங்கம் வைக்கணும்னு யாருமே சொல்லலை. யூ கோ இன் டு த ஃபீல்டு. இன்றைக்கி ஆண்டவர் 72 பேரை மக்களிடத்தில் அனுப்புகிறாருங்க. ஓநாய்களிடையே உன்னை நான் அனுப்புகிறேன். அப்போ நம்ம வி ஆர் சென்ட். அப்போ பங்கில் போய் நம்ம பார்க்கணும். பங்கு தளத்தில் எந்த வாலிப பிள்ளைகள் வெளியில் நிற்கிறாங்க, எந்த வாலிப பிள்ளை வந்து ஆண்டவரை விட்டு விலகி இருக்குது, எந்த பிள்ளை கோயிலுக்கே வரலை. நீங்கள் அட்டன்டிவாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வேலை கொடுப்பார். அந்த மகனோட போய் பேசுகிறதுக்கு, ஏப்பா படிச்சுட்டு சும்மாவே இருக்கியே, வாங்க ஒரு வேலை இருக்கு, வா செய்வோம். ஆண்டவருடைய இல்லத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ரெண்டு ஒட்டடை அடிக்க வைங்க, சுத்தம் செய்ய வைங்க. அவங்க செய்யும் போது ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொள்வார். நிறைய பேர்த்துக்கு நான் வரவங்களுக்கு அதான் சொல்லுவேன், ஆண்டவர் உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்து வச்சுருக்கார். சின்ன பிள்ளையாக இருந்த உங்கள் அப்பா அம்மா உனக்கு எல்லாம் பண்ணாங்க, நீ வளர்ந்த, நீயே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்ட, சாப்பிட்றீங்க, எல்லாம் செய்கிறீங்க, நல்ல உடம்பு இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, நல்ல அழகு இருக்குது, எவ்ரி திங் இஸ் ஃபைன். இப்போ கடவுளுக்கு நீ என்ன திரும்பி செய்கிற அடிப்படை கேள்வி நம்ம யோசிக்கணும். கடவுள் இவ்வளோ நமக்கு செய்திருக்கிறாரு, கடவுளுக்கு நான் என்ன திருப்பி செய்கிறேன்? ஞாயிற்றுக்கிழமை போய் 2 ரூபா உண்டியலில் போட்டுட்டா, டு யூ திங்க் தட் இஸ் இனஃப்? இது போதும் கடவுளுக்கு காணிக்கை கொடுத்துட்டேன். உன் காணிக்கையோடு நீ நாசமாயிப்போன்னு பைபிள் சொல்லுது. காணிக்கையோடு இல்லை, பணத்தை கொடுத்து நீ கடவுளை வாங்க முற்படுறீன்னா உன் பணத்தோடு நீ நாசமாக தான் போகணும்னு திருத்தூதர் பண்ணி 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால் நம்ம கடவுளை காசு கொடுத்து வாங்க முடியாது, அது நன்றியின் காணிக்கை, அவர் கொடுத்த ஆசீர்வாதம். அதனால தான் பிள்ளைகள் ஒவ்வொருவருமே அந்த சோம்பேறித்தனத்தினுடைய எண்ணத்திலிருந்து வெளியில் வரணும். காலையில் எந்திரிச்சோன்னே பம்பரமாக நம்ம வேலை செய்யணும். பிள்ளைகள் தங்களுடைய பணிகளை செய்துட்டு ஸ்கூலுக்கு, நிறைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றது கிடையாது. நீ காலையில் சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அது பாவம். ஏன்னா உன் உடம்புக்கு நீ காலை உணவை கொடுக்கணும். ஏன்னா ராத்திரி சாப்பிட்டது அந்த பாடி வந்து ராத்திரி பூரா லாங் டைம் ஃபாஸ்டிங்கில் இருக்குது. காலையில் எந்திரிச்சு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clockக்குள்ளே நீங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு 7 o'clock நல்லா பசிக்கும். அப்படி செய்யாததுனால பசி இல்லை, நிறைய குழந்தைகள் சாப்பிட்றதில்ல. சாப்பிடாமல் போகிறது ஃபேஷன்னு நினைக்கிறீங்க, கடவுளுக்கு முன்னாடி அது பாவம். இந்த உடம்பை நீ வஞ்சிக்கிற, ஏமாத்துற. அதனால தான் சொல்ல பாருங்கள், சோம்பேறித்தனத்தினுடைய எல்லை எப்படி விரிவடைந்து போது பாருங்கள். நான் பேசும்போதே டாபிக் அப்படியே தள்ளி 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 போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அப்போ ஒரு ஒரு ஏரியா தான் நம்ம நினைக்கிறோம், அதனுடைய வேர்கள் பலவிதமாக இருக்கிறது. அதனால தான் நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்கிறோம், நீங்கள் இந்த கொரோனாவினுடைய காலத்தில் எல்லாமே வீட்டில் ஃப்ரீயாக இருப்போம். இப்போவே நீங்கள் என்ன செய்யுங்க, டைம் டேபிள் போட்டு காலையில் எந்திரிங்க. யூ ஃபாலோ த டைம் டேபிள். நம்மளை யாரும் ஆர்டர் பண்ணக்கூடாது, அப்பா அம்மாலாம் எழுப்பிவிடக்கூடாது. யூ ஹாவ் டு கெட் அப், நீங்களே எழுந்திரிக்கணும், நீங்களே என்ன செய்யணும், உங்களுடைய வேலைகளை பார்க்க முயற்சிக்கணும், நீங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும். யூ ஷுட் பி ஜெனரஸ் இன் கிவிங் யுவர் செல்ஃப். அப்போ அம்மா வந்து பாத்திரம் கழுவுறாங்கன்னா நீ போய் அதை கழுவி தொடச்சி வைக்கலாம். டூ சம்திங் வாட் இஸ் பாசிபிள், வீட்டை கூட்டலாம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதும் இல்லை, நான் காலேஜ் படிச்சுட்டு நான் செமினேரியிலேருந்து லீவுக்கு வந்தாலும் நான் அதை செய்வேன். நான் அம்மா கூட திட்டுவாங்க, நீ அதுக்கு அதெல்லாம் போய் செய்கிற, இதை செய்கிற, நம்ம செய்யணும். இது திஸ் இஸ் ஃபார் மை கிரேஸ், அது எனக்கு ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, செமினேரியிலலாம் நாங்கள் எவ்வளோ தூங்க விட மாட்டாங்க, காலையில் மணி அடிச்சிருவாங்க, சொல்லுவாங்க காலையில் மணி அடிக்கும் போது இட் இஸ் த கால் ஆஃப் காட் அப்படின்வாங்க. இட் இஸ் அ கால் ஆஃப் காட், கடவுள் கூப்பிடுறார், பெல்லுன்னு சொல்கிறது இல்லை, அது பேர் இட் இஸ் அ கால் ஆஃப் காட். நாங்கள் உடனே எந்திரிக்கணும் பெட்லேருந்து, படுத்துட்டு அப்புறமா எந்திரிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது, தட் இஸ் லேசினஸ் பாருங்கள். அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபார்மேஷன் நம்மளே நமக்கு கொடுக்கும்போது கடவுள் உங்கள் மேலே அக்கறையாக இருப்பார், உங்கள் மேலே அக்கறையாக இருப்பார். பிள்ளை பாரு இவ்வளோ அழகாக செய்தே அப்படின்னு என்ன செய்வார், ஆசீர்வாதத்தை அள்ளி போட ஆரம்பிப்பார். தாளந்தனி புதைச்சி வச்சிட்டின்னா பிடுங்கிடுவார் உங்கள்கிட்ட இருக்கிறது. உள்ளவனுக்கு மீண்டும் கொடுக்கப்படும், இந்த மாதிரி வேலை செய்யாதவனுக்கு இருக்கிறதும் எடுக்கப்படும். நிறைய பேர் இழந்துட்டு நிற்கிறாங்க, அதனால் மீண்டும் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் 2 பேதுரு 1:8 இப்பண்புகள் உங்களுள் நிறைந்து பெருகுமானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. அதனால தான் சொல்லுகிறோம், உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி யாராவது சோம்பேறியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னத்தை கொடுக்கணும், இயேசு கிறிஸ்துவை கொடுங்க. அவங்க ஆண்டவரை அறிந்து கொண்டாங்கன்னா விடுதலை அடைவாங்க. உன்னுடைய அறிவுக்கு இப்போ அறிவோடு சேர்த்து யாரை கொடுக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லி கொடுக்கணும், அதுங்களை பாட வைக்கணும், ஆண்டவரை புகழ வைக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள வல்லமையின் ஆவி தங்குவார். அப்படி வல்லமையின் ஆவி இருக்கிறாருன்னா அந்த ஆத்மா அது புதைந்து கிடக்காது. குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக அழுந்திருப்பாங்க காலையில், தே வில் டூ தயர் வார்க். நைட்டு நீங்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளோடு சேர்ந்து நன்றி கூறி ஆண்டவரை துதிச்சு பாடி ஜெபிக்கணும். இரவு உங்களுடைய ஜெபம் மகிழ்ச்சியின் ஜெபமாக இருந்துச்சுன்னா காலையில் பிள்ளைங்க உற்சாகமாக எழுந்திருப்பாங்க. செய்து பாருங்கள், இதெல்லாம் ப்ராக்டிஸ். ஆண்டவர் சொல்கிறார், டேஸ்ட் அண்ட் சீ ஹவ் த லார்ட் இஸ் குட். திருத்தூதர் பணி 17:3 ஆண்டவர் சொல்கிறாரு, பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, நான் இந்த வேலையை தான் செய்வேன், இந்த வேலை இல்லைன்னா எனக்கு வேலை கிடையாது அப்படிலாம் சொல்லி முடங்கி இருக்கக்கூடாது. பவுலடியாருடைய தொழில் என்ன, அவர் ஒரு போர் வீரனாக இருந்தவர். அவர் 17:3 சொல்லுது, கூடாரம் செய்வது அவர்களது தொழில், தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். பவுல் அவர்களோட தங்கி வேலை செய்து வரார், கூலிக்கு வேலை செய்தாருங்க. பாருங்க, நம்ம இந்த வேலை தான் நான் செய்வேன், இந்த வேலை இல்லைன்னா அப்படியே உட்காந்துருப்பேன். இன்றைக்கி படித்த பிள்ளைகள் எல்லாம் சில பேர் அப்படியே உட்காந்துருக்காங்க, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், நான் வந்து இதுக்கு படிச்சிருக்கேன், அதுக்கு படிச்சிருக்கேன். தயவு செய்து படித்ததுக்கு வேலை கிடைக்கலையா, இறங்கி போய் வேறு வேலையை செய், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை கடைசியாக சொல்லுது பாருங்க, சீராக்கி ஞானம் 31:22 சொல்லுது, குழந்தாய் நான் சொல்வதை கேள், என்னை புறக்கணியாதே, கடைசியில் நான் சொல்வதன் பொருளை கண்டுணர்வாய், உன் செயல்கள் எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பாயிரு. எல்லாருக்கும், பெரியவங்க சிறியவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்குமே, உன் செயல்கள் எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பாயிரு, அப்பொழுது எந்த நோயும் உன்னை அணுகாது. இன்றைக்கி சிறு பிள்ளைகள்லாம் ஒபிசிட்டி ப்ராப்ளம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து சிறு பிள்ளைகளை மாட்டிக்கிறாங்க. பிள்ளைங்க அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளை வேலை கொடுக்கறது இல்லை. ஒரு பங்கில் ஒரு சிறு பிள்ளைகளுக்காக எல்லாம் எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதில் ஒரு சின்ன பையன் ஒரு பையை தூக்கிக்கிட்டு போயிட்டான். அதை பார்த்து அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து கடுமையாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி என் பிள்ளைகிட்ட இவ்வளோ பெரிய வேலையை நீ கொடுக்கலாம் அப்படின்னு. என் பிள்ளைக்கு அந்த திறமை இருக்குன்னு நம்புற, அவன் தூக்கிட்டு வரானே, அவனுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதை நம்ம பார்த்து பெருமை அடைஞ்சிருக்கலாம். அவன் வந்து முயற்சி பண்ணுறானே, அந்த விடாமுயற்சியை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம். அவன் வந்து ஹீ இஸ் ஏபிள் டு கேரி ஃப்ரம் தட் பிளேஸ் டு திஸ் பிளேஸ், அதை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தியா மகனே, வி அப்ரிஷியேட்டிவ் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அந்த பெற்றோர்கள் சாமியார் மேலே குதித்து பெரிய சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், இதுதான் நம்மளுடைய பார்வை பலப்படலைன்னு அர்த்தம். ஆகவே இந்த அருமையான வேலையில் எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பாக இரு, அப்போது எந்த நோயும் உன்னை அணுகாது. ஆகவே இந்த அருமையான வேலையில் சொல்லப்படுகிற ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, த ஐடில் மைண்ட் இஸ் த ஒர்க் ஷாப் ஆஃப் டெவில். எந்த மனசு எந்த வேலையும் செய்யாமல் யோசிக்காமல் இருக்குதோ அந்த மனசு பிசாசு தங்கும் ஆலயமாய் மாறுகிறது. உங்களுடைய உள்ளம் அப்படி இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஏதாவது வேலையை வீடுகளில் நம்ம செய்யலாம். கொரோனா ஒரு வேளையும் இல்லை சொல்லாதீங்க. உன் வீட்டை அழகுபடுத்து, உன்னுடைய வீட்டினுடைய காரியங்களை எல்லாம் நீங்கள் மாற்றி போடலாம், புதிய அடையாளங்களை வீட்டுக்குள்ளே வைக்கலாம், புதிய காரியங்களை நம்ம வீட்டுக்குள்ளே செய்து பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம். பிள்ளைகளுடைய பள்ளிகள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், அந்த பிள்ளைகளுக்கான படிப்பை நீங்கள் தயார் பண்ணி அதுங்களுக்கு சாட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். எவ்வளவோ வேலைகள் நம்மை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு இருக்கிறது, எந்த வேலையும் இல்லையா? அருங்குடைக்கு வாங்க, கட்டட வேலை நடக்குது, கல்லாவது தூக்கலாம். ப்ரைஸ்லாம் தூரமாக இருந்தால் வர முடியாது சார். உங்கள் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும்ல, வின்சென்டே பால் சபை வச்சுருப்பாங்க, மாதா சபை வச்சுருக்காங்க. இன்றைக்கி சபை நிறைய நம்மளுடைய கோயிலுக்குள்ளேயே நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி இயக்கங்களெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்றுலையே நம்மளை இணைத்து நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கலாம். பாவப்பட்ட பிள்ளைகள் சுற்றி சுற்றி இருக்கிறாங்க, அதனால் வேலை செய்கிறதுக்கு இடம் இல்லைன்னு மட்டும் சொல்லவே கூடாது. ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார் இருகரம் விரித்து. எதற்குன்னா, என்னை போல் நீ மாறணுங்கிறதுக்காக அழைக்கிறார். நீ 10 ஏக்கர் இடம் வாங்கணும், 10 பவுன் நகை வாங்கணும், ஏற்கனவே 50-40 வச்சுருக்கேன், இன்னும் 10 வாங்கிட்டேன்னா 50 ஆக்கிடுவேன். அவன் 50 வச்சுருக்கா, நானும் 50 ஆக்கி காட்டலான்னு பார்க்குறேன். அவன் 50 ஏக்கர் நகை வச்சு நான் இடம் வச்சுருக்கான், நான் 20 தான் வச்சுருக்கேன், எப்படியாவது நானும் அவனை போல் வாங்கணும். பாருங்கள், இதுக்கெல்லாம் கடவுள் கையை நீட்டி வான்னு கூப்பிடுறதில்ல. உண்மையாக கடவுளுடைய காரியத்துக்குள்ளே யார் அக்கறையாக இருக்க விரும்புகிறீங்களோ அவங்கள ஆண்டவர் கூப்பிடுறார் இருகரம் விரித்து வா அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய காரியத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போகிற போது, யூ ஆர் ரியலி ட்ராவலிங் இன் டு த பூசம் ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய அந்த அரவணைக்கிற கரத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போகிறீங்க. அப்போ அவர் என்ன செய்வார்? அதை பல மடங்கு ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொடுப்பார். செய்து பாருங்கள். அதனால் ஒரே ஒரு மூலையில் போய் முட்டிக்கிட்டு நிற்காமல் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பாக இருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது:
தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொடிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள்.